இந்த சங்கீதத்தை, அருமையான சங்கீதத்தை மீண்டுமாக பார்க்க ஆண்டவர் நமக்கு இன்னொரு சிலாக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு. தாவீது வாழ்க்கையில் ஆண்டவர் தன்னுடைய மீட்பின் வெளிப்பாடை எப்படி செய்தார் என்பதை புகழ்ந்து பாடி வருகிற சங்கீதம் 19 வசனங்களை பார்த்து நாம் முடித்திருக்கிறோம். 1-3 வரைக்கும் ஒரு பெரிய உச்சகட்ட துதியில் அவர் ஆரம்பித்து, 4-19 வரைக்கும் ஏன் ஆண்டவரை அவர் துதிக்கிறார் என்ற காரணங்களை அவர் சொன்னவர். இப்போ 20-24 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 வசனங்களில் ஆண்டவர் தனக்கு செய்த இந்த நன்மைகள் வந்து தன்னுடைய நீதிக்கு ஒரு வெகுமதியாக அவர் அதை பார்த்து ஆண்டவரை புகழ்றதை நம்ம பார்க்கிறோம். கடவுள் நீதியான விதத்தில் நடந்தார், ஏன் அவருடைய நீதிக்கு ஏற்றபடி அவருக்கு பலன் அளித்தார் என்பதை அவர் புகழ்றதை தான் இந்த 20-24 வரைக்கும் பார்க்கிறோம். தாவீது ரொம்ப சவுல்னால அநியாயம் செய்யப்பட்டார், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தேசமே அவரை வச்சு கொண்டாட வேண்டிய அவரை, தேசமே கலங்கி கோலியாத்துக்கு முன்னாடி என்ன செய்யறதுன்னு தெரியாது இருக்கும்போது ஒரு பெரிய தேச வீரனாக தன் உயிரையும் பணைய வைத்து தேசத்துடைய பேரை காப்பாற்றி பல போர்களை செய்து சவுலுக்கு வெற்றியை தேடி கொடுத்த அவர் ஒரு அநியாயமும் செய்யாமல் தேசம் புகழப்பட வேண்டியவரை போய் அநியாயமாக அவரை ராஜாவுடைய பொறாமைக்கு உள்ளாகி ஒரு விரட்டு விரட்டு விரட்டுன்னு சவுலுடைய அரசாங்கத்துக்கு சேர்ந்த கவர்மெண்ட்டே இப்போல்லாம் விரோதமாக வந்துடுது இல்லைங்களா? யாருக்காவது விரோதமாக கவர்மெண்ட் போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு விரோதமாக எவ்வளோ தவறான நியூஸை பரப்பணுமோ பரப்புவாங்க இல்லைங்களா? நம்ம காலத்தில் நம்ம பார்க்குறோம் இப்போ நியூஸு டிவிலாம் கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக யாராவது போயிட்டாங்கன்னா போச்சு அவங்க, அவங்களுக்கு உள்ளாத பொல்லாதது எல்லாம் அவங்க மேலே தலையில் சுமத்திடுவாங்க. அதே மாதிரி தாவீது மேலே எஃப்ஐஆருக்கு மேலே எஃப்ஐஆர் போடப்பட்டு போலீஸு இராணுவம் எல்லாம் தேடுது. அவருக்கு மேலே போடப்படாத குற்றங்கள்ன்றதே ஒன்றுமே இருக்காது. எல்லாரும் முடிவு பண்ணுறபடிக்கு அவனை பிடிச்சி உடனடியாக ஷூட் அட் சைட்டுன்ற மாதிரி உடனடியாக கொன்னே ஆகணும் அப்படின்னு உள்ள தேசமோ தியம் அப்படி ஆயத்தம் பண்ணிட்டார் சவுல். ஆனால் தாவீது தன்னுடைய மனசில் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்திருக்கிறார் என்பதை அந்த வசனங்கள் மூலமாக நமக்கு சொல்கிறார். ஆண்டவர் வந்து தன்னுடைய நீதிக்கேற்றபடி தன்னை ஆண்டவர் காப்பாற்றினார். தன்னுடைய குற்றமற்ற தன்மை அதில் வந்து தன்னுடைய பரிசுத்தமாக்குதலையும் கொண்டு வர்றார். தான் எப்படி அந்த சூழ்நிலையிலையும் பரிசுத்தமாக அவர் இருந்தார், நீ குற்றமற்றவராக அவர் இருந்தார். அந்த குற்றமற்ற தன்மை வந்து அவருக்கு கிருபை நாள் வந்து பரிசுத்தத்தினால தான் வெளிப்படுது. அதனால பரிசுத்தமாக்குதலினுடைய முக்கியமான பாடம் இந்த வசனங்கள் இருக்கு. பாருங்களேன், 20 வசனத்தை பார்ப்போம். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரிகட்டினார். பாருங்களா, இந்த மாதிரி வசனங்கள்லாம் வரும்போது இந்த மாதிரி வசனங்கள் தான் இந்த ஆர்மேனியன்ஸ் அந்த நம்ம ரிஃபார்ம்டு போதகத்தை நம்பாதவர்கள் வந்து அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்க்காம அதை எடுத்துக்கிட்டு நம்ம கிட்ட சண்டை போட வந்துருவாங்க. பாருங்களேன், நீங்கள் எல்லா மனிதர்கள் சீர்கெட்டவர்கள்ன்றீங்க, நம்மக்கிட்ட ஒரு நீதியும் இல்லைன்றீங்க. இங்கே பாருங்க, தாவீது தன்னுடைய நீதிக்கு தக்கதாக ஆண்டவரே தனக்கு பலன் அளித்தாருன்றாரு. அப்போனா அவருக்குள்ளே ஏதோ கிருபை இருக்கு இல்லைங்களா? அவருக்குள்ளேயே ஏதோ ஒரு நீதி இருக்கு இல்லையா? தன்னுடைய அது பார்த்தவன் பார்த்தாம அவருடைய கை சுத்தத்திற்காக தனக்கு சரி கட்டினார்ன்றார். பாருங்களேன், இதில் எல்லாமே ஆண்டவர், எல்லாமே கிருபை, நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு அதெல்லாம். இங்கே வந்து தாவீது வந்து தான் பரிபூர்ணமாக இருந்தேன்னு அவர் சொல்லலை. ஏன்னா நமக்கே தெரியும் அவர் பரிபூர்ணமாக இல்லை, அவருக்கும் தெரியும் இல்லைங்களா? ஏன்னா சவுல் ஒரு நாள் என்னை கொன்னுடுவான்னு சொல்லி பிலிஸ்தியர்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகி போய் அவர் வந்து பொய் சொன்னதெல்லாம் நமக்கு தெரியும். திருப்பி திருப்பி பொய் சொல்லிக்கிட்டே எவ்வளோ மாதங்கள் வாழ்ந்தார். அது மாத்திரம் இல்லை, அந்த ஊரில் இருக்கிற பிரதான ஆசாரியன் அபிமலைக்கிட்டே பொய் சொல்லி பட்டயத்தை வாங்கினதுனால அந்த ஆசாரியனும் அந்த ஊரில் இருக்கிற எல்லாரையும் கொண்டு போட்டார் சவுல். இந்த தாவீது நான் பரிபூர்ணமாக இருக்கிறேன்னு சொல்லலாம். இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கணும். வசனங்களை வந்து அந்த சூழ்நிலையை விட்டு எடுத்தோன்னா எதுனா கதை சொல்லலாம். நம்ம அது ஒரு சூழ்நிலையிலேருந்து ஒரு வசனத்தை எடுத்து முழு பைபிளும் சொல்கிறது தப்புன்னு சொல்லக்கூடாது. நம்ம முழு பைபிளும் மனுஷன் சீர்கேட்டிருக்கிறான், கிருபையினால் மட்டும்தான் ரட்சிக்கப்படுறான்னு சொல்லுது. ஆனால் இந்த ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு நம்ம இது பண்ணக்கூடாது. இந்த வசனம் வந்து ரட்சிப்பை பற்றியே பேசலை, அதை முதலாவது தெரிஞ்சுக்கணும். இந்த வசனம் என்ன சொல்லுது? கடவுள் வந்து தன்னுடைய ராஜ்யத்தில் ஒருத்தரை ரட்சிக்கிறார், தெய்வீக கிருபையின் கொடுக்குறாருன்னா அதுக்கு ஒரே காரணம் இறையாண்மை கிருபை தான். மனிதனுடைய எந்த நீதியும் கிடையாது இல்லைங்களா, அது நமக்கு தெளிவு. அதை வந்து எதுக்கோ புகுத்தக்கூடாது. இது அப்படி தான் பண்ணுறது அவங்க. இங்கே என்ன சொல்கிறார் தாவீது? அப்படி இருந்த போதும் பராமரிப்புன்னு இருக்கு இல்லைங்களா, ஆண்டவர் இந்த உலகத்தில் நடத்துகிற காரியங்கள்னு இருக்கு. பராமரிப்பில் அவருடைய நீதியின் சட்டம் எப்பவும் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. எவ்வளோ தான் அநியாயங்கள் நடந்தாலும், எத்தனை வருஷங்கள் தான் அநியாயங்கள் நடந்தாலும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிரபராதிகளுக்கு கடைசியில் தாமதம் ஆனாலும் நீதி கிடைக்கும்படிக்கு தான் அவர் பராமரிப்பு வேலை செய்யுது. அந்த பராமரிப்பே தப்பு செஞ்சவங்கள தண்டிக்கும்படி பழிவாங்கும்படிக்கு பராமரிப்பு வேலை செய்யும். பாருங்களேன், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். கடைசியில் ஆண்டவர் நீதியை நிலைநிறுத்த தான் செய்வார். எவ்வளோதான் அநியாயங்கள் தாவீதுக்கு நடந்தாலும் கடவுள் வந்து தாவீதை காப்பாத்தினார், விடுதலை செஞ்சார். எதனால விடுதலை செஞ்சார்? அவர் உண்மையாக இருந்ததுனால. அவர் ஒரு அவருடைய கேரக்டர் குற்றமற்ற கேரக்டராக இருந்ததுனால. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதன், இவர் ரட்சிக்கப்பட்ட மனிதனாக இருந்ததுனால அவருடைய வெளி நடக்கை, அவருடைய வெளி நடக்கை எந்த விதமான இவங்க சாட்டுகிற எந்த குற்றத்துக்கும் அவர் காரணர் அல்ல. பொய்யான குற்றச்சாட்டுகள், அதுக்கு எந்த விதத்துலையும் என் கை கலங்கப்படல, என் கை சுத்தமாக இருந்துச்சுன்றார். நீங்கள் சாட்டுகிற குற்றங்களுக்கு பார்க்கும்போது நான் நீதிமான், உங்கள் குற்றங்களுக்கு முன்பதாக என் கை சுத்தமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு பராமரிப்பு லெவலில் சொல்கிறார். எவ்வளோதான் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தாலும் தாவீதும் ஒரு ரட்சிக்கப்பட்ட பாவி தான். ஆனால் அந்த அவருக்கு தன்மேல் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் குற்றவாளிகளுக்கு விரோதமாக நின்று கொஞ்சம் கூட ஒரு இதே வெக்கமே இல்லாமல் அவர் சொல்ல முடியும், என் கைகள் சுத்தமாக இருக்குது, என் வாழ்க்கை நீதியாக இருந்திருக்கு. ஏன் உள்ளுக்குள்ள பரிசுத்தமாக்குதல் நமக்கு உண்மையாகவே நடந்துச்சுன்னா அட்லீஸ்ட் மனுஷர்களுக்கு முன்பதாகவாவது, அதுதான் ஒரு கீழோ இது, மனுஷர்களுக்கு முன்பதாகவாவது நியாயமாக குற்றமற்றவர்களாக நாம் இருப்போம் இல்லைங்களா. இது வந்து சுய நீதியை பற்றி அவர் புகழல, நான் உண்மையாக இருந்த நீங்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டுக்கு அது பொய் அப்படின்னு தான் அவர் சொல்கிறார் இல்லைங்களா. அது அந்த மாதிரி நான் உண்மையாக இருந்ததுனால ஆண்டவர் அந்த உண்மையை கண்டு எனக்கு அந்த உண்மைக்கு தக்கதாக, என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார். அவருடைய பராமரிப்பின் கவர்மெண்ட் வந்து அப்படித்தான் செயல்படுறது உண்மையாக இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா அதான் அடுத்ததெல்லாம் வரப்போகுது. நீதிமானுக்கு நீ நீதி, நல்லவனுக்கு நீ நல்லவராக இருப்பீர் அப்படிலாம் வரப்போகுது. பராமரிப்பு அப்படி தான் செயல்படுது. ஆனால் எப்போ அந்த பராமரிப்பின் நீதியை எடுத்துக்கிட்டு கிருபையின் ராஜ்யத்தில் கொண்டு வரமோ, ஆவிக்குரிய ராஜ்யத்தில் கொண்டு வரமோ, அப்போ தான் அது சுயநீதியாக மாறிடுது. ஏன்னா இந்த இடத்துல அது வேலை செய்யாது. இந்த இடத்துல கிருபை மட்டும்தான் ஆளும். ஏன்னா கிருபையினால் மட்டுமே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். பாருங்களேன், இது ரெண்டுக்கும் வித்தியாசம் நம்ம புரிஞ்சுக்கணும். அதை சுயநீதியில் இவர் ரட்சிப்பை பற்றி பேசலை. இவர் தனக்கு வந்த வாழ்க்கையின் சூழ்நிலைகள், பராமரிப்பின் செயல்களை பற்றி பேசுகிறார். இதுக்கும் கிருபையினால் ரட்சிக்கப்படுறதுக்கும் இல்லை பரிசேயர்கள் மாதிரி பாருங்க, அவர் சொந்த நீதியை பற்றி, சுய நீதியை பற்றி புகழ்றாருன்றத பாயிண்ட் இல்லை. ஒரு தெய்வீகமான மனுஷன் கிருபையினால் தன்னுடைய வாழ்க்கை உண்மையாக இருக்கிறதும் சீராக இருக்கிறதும், இந்த குற்றவாளிகள் சத்ருகள் தன்மேல் சுமத்துகிற பழிகள் பொய் என்பதையும் தைரியத்தோடு தான் ஒரு குணம் உள்ள மனுஷன், தான் நீதி உள்ள மனுஷன்ன்றத உறுதிப்படுத்துறதும் நம்ம வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். பாருங்களேன், அதுதான் நாம் பார்க்குறோம். இது வந்து அதை அதுக்கு ஆண்டவர் என்னை வெகு அதுக்கு எனக்கு ரிவார்டு கொடுத்தாரு, என்னை ஆசீர்வதிச்சார் அவர் அப்படின்றார். ஓகே, அதனால தான் அவர் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக சரிகட்டினார். இப்போ புரியுதுங்களா? இதை வச்சுக்கிட்டு ரட்சிப்பெல்லாம் நம்ம பேசக்கூடாது. அவர் நீதிமான், அவருக்கு கிருபை அவர் தேவையில்லைன்றதெல்லாம் பேசுது. அப்படியெல்லாம் இருக்குது வாதங்கள். ஓகே, 21வது வசனம், இவர் எப்படி நீதிமானாக இருந்தார், அவராக இருந்துட்டாரா? பாருங்களேன், இங்கே வசனம் என்ன வருது. கர்த்தருடைய 21, கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. ஒரு அவருடைய சுத்தத்தை அவர் தொடர்ந்து வலியுறுத்துறார், நீதியை வலியுறுத்துறார். ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் சொல்றார். என்ன? கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன். ஒன்று செஞ்ச ஒன்று செய்யலை. கர்த்தருடைய என்ன செஞ்சப்பா? கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன். என்ன செய்யலை? கர்த்தருக்கு நான் துரோகம் பண்ணவில்லை. பரிசுத்தமாக்குதல்ல ஒன்று செய்யணும் ஒன்று செய்யக்கூடாது, ரெண்டும் இருக்கு. நம்ம செய்யப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதோண்டி பரிசுத்தமாக்குதல்ல. ஒரு உந்துதலோடு ஆண்டவருடைய வழியை பண்பற்றணும், ஒரு ஊக்கத்தோடு, கட்டுப்பாடோடு, கட்டுப்படுத்துகிற கிருபையோடு பாவத்திலிருந்து நம்ம தப்பிக்கணும். இது ரெண்டும் இருக்கு. அதுதான் அவர் சொல்றார், நான் கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன். எவ்வளோ துன்பங்கள், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ எடையூறுகள் எனக்கு வந்துச்சு இல்லைங்களா? ஆனால் அதுக்கு மத்தியிலெல்லாம் கர்த்தருடைய வழிகளை நான் விட்டு போகலை. வழி தவற எனக்கு வந்துச்சு, வழி தவறந்து போயிருக்கலாம். நான் கர்த்தருடைய வழியை விட்டு வேற வழியில் நான் போயிருந்திருக்கலாம். ஆனால் நான் கை கொண்டு வந்தேன், அதை மாறவே இல்லை. தேவனோட ஐக்கியத்தையும் தேவனுடைய உறவையும் பாசிட்டிவாக தேவனில் நிலைத்திருந்த அதுதான் இருந்த. அது மாத்திரம் இல்லை, நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு துரோகத்தோடு தேவனை விட்டு போனதில்லை அப்படின்னு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா பரிபூர்ணமாக இருந்தாருன்னு இல்லை, ஒரு ஒரு தீர்மானமாக ஒரு திட்டமிட்டு ஆண்டவரை விட்டு நான் போனதில்லை. பாவத்தின் வழியில் ஆண்டவரை விட்டு, ஆண்டவரை விட்டு போகிறதுனா என்ன, துரோகம் பண்ணுறதுனா என்ன, பாவ வழியிலேயே தொடர்ந்து இருக்கிறது. சில நேரங்களில் சோதனையில் மேற்கொள்ளலாம், சோதனை நம்மளை ஆச்சரியப்படுத்தலாம். ஆனால் திட்டமிட்டு உறுதியாக தீர்மானித்து ஆண்டவரை விட்டு பாவ வழியில் நான் போயிடல, அதில் நான் நிலைத்து தொடர்ந்து போகலை. அது வந்து ஒரு மாயமாலக்காரங்கனால தான் அப்படி இருக்க முடியும். பாருங்களேன், ஒரு டபுள் ஹார்ட்னு வாங்க, ஆண்டவர் ஒரு கை, ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால்ன்ற மாதிரி ஆண்டவரையும் வச்சுக்க முடியும், பாவத்தையும் வச்சுக்க முடியும். இது ரெண்டும் ஒரு கிறிஸ்தவ ஒரே டைமில் வச்சுக்கவே முடியாது, துரோகம். அது துரோகிகள்னால தான் அப்படி இருக்க முடியும். ஒரு ஆண்டவரையும் வச்சுக்குவேன், பாவத்தையும் நான் வச்சுக்குவேன். இல்லை, பாவத்திலேருந்து மனம் திரும்புவான், சில நேரத்தில் சோதனையில் விழத்தான் செய்வான். நான் அதுலேருந்து திரும்பி வந்து ஆண்டவர் தான் முற்றிலுமாக வரவன் தான், அப்படி தான் நான் போகலைன்றார். அப்படி ஒரு துரோக வாழ்க்கையை நான் வாழலை. ஏரோது இருந்த மாதிரி, யோவானுடைய பிரசங்கமும் பிடிக்கும் அவருக்கு, ஏரோதாலையும் பிடிக்கும். யூதாஸ்க்கு இயேசுவும் பின்பற்றணும், ஆனால் காசு பையும் வேணும். அந்த மாதிரி நான் இல்லை இல்லைங்களா? சில நேரங்களில் சோதனைகளை விழுவோம். ஆனால் ஒரு விசுவாசிக்கு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, சில நேரங்களில் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வர மாதிரி வருவான். அதான் ஒரு கல்ல கட்டம் வரும், ஒரு கோட்டு எல்லாம் வரும். அவன் இருதயம் கடினப்படுறதையும், ஆண்டவர் தன்னை விட்டு தூரம் இருக்கிறதையும், அவன் ஆண்டவருடைய பிரசன்னத்தை இழக்கிறதையும் அதை ஆழமாக உணர்ற நேரத்தில், இதுக்கு மேலே நான் போக முடியாதுன்ற நேரத்தில் உறுதியாக அவன் மனம் திரும்பி, கண்ணீரோடு மனம் திரும்பி வந்துடுவான். பாருங்களேன், இப்போ பேதுரு காண மாதிரி ஒரு தடவை போனார், ரெண்டு தடவை மறுதளித்தார், மூணு தடவை மறுதளித்தார். ஆனால் அதுக்கு மேலே மனுஷன் அப்படியே தொடர்ந்து மாலை மேலம் பண்ணிட்டு போல இல்லைங்களா? திரும்பி வந்தார். அதே மாதிரி தான் விசுவாசி, சில நேரங்கள் அப்படியே தொடர்ந்து போற மாதிரி இருக்கலாம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவன் திரும்பணும். துரோகம் நிலைமைக்கு அவன் போயிட மாட்டான். ரெட்டை வாழ்க்கை, ரெட்டை இருதய வாழ்க்கைக்கு அவன் போயிட மாட்டான். அது அப்படி நான் செய்யலைன்றார் தாவீது. ஓகே, 22வது வசனம். ஏன் இவர் இப்படி நிதிமானா வாழ்ந்தாரு? ஏன் எப்படி ஆண்டவருடைய வழியை தொடர்ந்து பின்பற்றினார்? ஆண்டவருக்கு துரோகம் செய்யாம இருந்தாரு. இங்கே வருது பாருங்க, அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை. அவருடைய நியாயங்கள் அப்படின்னா என்ன? காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அப்படின்னா என்ன? நியாயங்கள் அப்படின்னா கடவுளுடைய, என்னுடைய நியாயங்கள் அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன், இது சரி இது சரி, வாழ்க்கையை நான் எதை பற்றி நியாயத்திருக்கிறேன், பரலோகத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், நரகத்தை பற்றி எனக்கு, கடவுளுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இல்லைங்களா? அவருடைய நியாயங்கள், அவருடைய பார்வை, அவருடைய வார்த்தையில் வெளிப்படுகிற அவருடைய குணாதிசயம், அவருடைய செயல், அவருடைய வார்த்தையை குறிக்கிறது. இது என்ன சொல்கிறாரு? அவருடைய நியாயங்கள் எனக்கு முன்பதாக நிறுத்தினேன். வாழ்க்கையை பார்க்கறது எப்படி தெரியுமா, என் சொந்த பார்வையில் இல்லை, அவர் ஆண்டவர் எப்படி பார்க்குறாரோ அப்படித்தான் நான் வாழ்க்கையை பார்த்துட்டு வந்தேன். ஆண்டவருடைய பார்வையில் தான் அவருடைய நியாயங்களை எனக்கு முன்பதாக நிறுத்தினேன். வாழ்க்கை அவர் பார்க்குற மாதிரி, நரகம்னா அவர் நரகத்தை பற்றி எப்படி சொல்கிறாரோ பாருங்களேன், அவருடைய நியாயங்கள் எல்லாம். நம்மளும் பைபிளை படிக்கிறோம், ஆமாங்க பாஸ்டர் நான் ரொம்ப பைபிளை படிக்கிறேன். என்னங்க படிக்கிறீங்க அப்படின்னா வெறும் சங்கீதத்தை ஒண்டி படிக்கிறாங்க பாஸ்டர், இல்லை பிடிச்சதை ஒண்டி படிக்கிறாங்க பாஸ்டர், அப்படி இல்லை. எல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறது, அவருடைய நியாயங்கள் எல்லாம். என் பாவத்துக்கு விரோதமாக சிலது சொல்லலாம், கஷ்டமான காரியங்கள் சிலது சொல்லலாம், எனக்கு பிடிக்காத காரியங்கள் சிலது சொல்லலாம், ஆனால் ஆண்டவருடைய நியாயங்கள் அது. நமக்கெல்லாம் சில இதெல்லாம் இருக்குது, நமக்கெல்லாம் டெக்னிக் வச்சுருக்கிறோம், நமக்கு பிடிச்சதுன்னு தான் நான் ஆன் பண்ணிக்குவோம், கேட்கறதுக்கு ஆர்வத்தோடு கேட்போம். நமக்கு பிடிக்காது இருந்தால் கடவுளுடைய வார்த்தை ஆச்சே நம்ம பிடிக்கலனாலும் கேட்கணும்னு ஆஃப் பண்ணி விட்டுருவோம் நம்ம, இல்லைங்களா? அது கேட்டோம் கேட்காத மாதிரி இருக்குது, நம்மளை குற்றப்படுத்துது, நம்ம பாவத்தை எடுத்து காட்டுது, ஆண்டவர் என்னை மாற்றிக்கணும்னு சொல்கிறாரு, டக்குன்னு ஆஃப் பண்ணிடுவோம். அப்படி இல்லை தாவீது, நம்ம மனசாட்சியை குத்துது, இது தவிர்க்க பார்க்க பரிசேயருங்க தான் அப்படி செஞ்சாங்க இல்லைங்களா, கொசுவை வடிகட்டுறது, முக்கியமானதெல்லாம் விட்டுறது, அதுலேயும் இதுலேயும் தசமாவாக கொடுக்கறது, நீதி நியாயம்லாம் விட்டுறது. அந்த மாதிரி தாவீது செய்யலைன்றார், உன் நியாயங்கள் எல்லாம் எனக்கு முன்பதாக வைத்தேன். அப்புறம் என்ன சொல்கிறாரு, நிறுத்தினேன், அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை. இதாங்க பரிசுத்தமாக்குதல், அப்படி ஒரு கஷ்டத்துலேயும் பரிசுத்தமாக எப்படி வாழ்ந்தாரு, கடவுளுடைய வார்த்தை இல்லைன்னா அவருடைய பிரமாணங்கள் இல்லைங்களா, அது இல்லைன்னா நான் தள்ளி போடவில்லை. அப்படி இல்லைனா எப்படி பரிசுத்தமாக இருக்க முடியும், நீதியாக இருக்க முடியும்? பைபிளை படிக்கிறது இல்லை, வாரம் 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 கணக்கில் பைபிளை படிக்கிறது இல்லை, என்ன செய்யுது, அவருடைய பிரமாணங்களை நாம் தள்ளி போடுகிறோம். தாவீது சொல்கிறார், இவ்வளோ கஷ்டம் வந்துச்சுங்க எனக்கு, உயிரே போகிற அரச கஷ்டம் வந்துச்சு, ஆனால் அந்த டைம்லேயே பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை. நம்ம பிரமாணங்களை தள்ளி போட்டோன்னா நீட்டாக தெரியும். அதான் நான் சொல்லுவேன், பைபிளை படிக்கிறவங்களுக்கும் பைபிளை படிக்காதவங்களுக்கும் அவங்க சிந்தனையில் சிந்தனைப்படி தான் அவங்க பேச்சு இருக்கும், அவங்க சிந்தனையில் பேச்சில் வாழ்க்கையில் தெரியும். அவங்கள மனுஷன் பைபிளை படிக்கிறான்னா அவங்களுக்கு தெரியும், அது நம்ம வாழ்க்கையை பாதிக்காமல் இருக்காது. நம்முடைய அவருடைய பிரமாணங்களை தள்ளி போட்டோன்னா அது நம்ம வெளி வாழ்க்கையில் பேச்சில் தெரியாமல் இருக்காது. தான் ஒரு பேக் ஸ்லைடர், பின்வாங்கி போகிறவருடைய முதல் அடையாளம் என்னவா, அவன் பைபிள் டஸ்ட் பிடிக்க தொடருமா, பைபிள் டஸ்ட் பிடிக்க அழுக்காக தொடர தொடர என்ன ஆகும், அதுக்கப்புறம் அவன் துணி அழுக்காகும், அவன் ஆத்மா அழுக்காகும். அதான் பரிசுத்த வேதம் இல்லாமல் பரிசுத்தமாக்குதலே இல்லை. நமக்கு எவ்வளோ ஈஸியாக அவருடைய பிரமாணங்களை தள்ளி போட்டுடுறோம், பிஸி பிஸி, பைபிள் படிக்க நேரம் இல்லை, பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை. முக்கிய ஓகே, கடைசி 23வது வசனம் பாருங்களேன், ரொம்ப முக்கியமான வசனம். அவர் முன்பாக நான் மன உண்மையாக இருந்து என் துர்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். ரொம்ப நேரம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த வசனத்தை பாருங்களேன், அவர் முன்பதாக நான் மன உண்மையாக இருந்து, ஐ வாஸ் பிளேம்லெஸ் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பதாக நான் மன உண்மையாக இருந்தேன்றார், குற்றமற்றவனாக தேவனுக்கு முன்பதாக. எப்படி யார் சொல்ல முடியும், இருதயத்தில் மனத்தில் உண்மையாக இருந்தங்க ஆண்டவருக்கு முன்பதாக. மனுஷருங்க என்னை பற்றி எவ்வளோ குற்றங்களை சுமத்தினாலும் சரி, நான் இருந்தது தேவனுக்கு முன்பதாக மன உண்மையாக. நம்ம எப்படி இங்கே சொல்ல முடியும் இப்படி, அது காரணம் என்ன, எப்படி இப்படியெல்லாம் இருக்க முடியும், தாவீதே என் துர்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். எதுக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன், என் துர்குணம் அப்படின்னா என்னங்க, என் துர்குணம். உங்கள் துர்குணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா, என் துர்குணம், மைன் இனிக்விட்டின்னு இங்கிலீஷில் வருது. என்ன இதுனா பாருங்க, இது ரொம்ப முக்கியம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், நம்மளை நமக்குன்னு ஒரு செல்ல பாவம் இருக்கு, நம்மளுடைய நெருக்குகிற பாவம் அப்படின்னு வேதம் சொல்லுது. எத்தனையோ பாவங்கள் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பாஸ்டர், அது கண்டிக்கணும், அது திட்டணும், இதை தட்டணும், அதுக்கு ஒழுங்கு நடவடிக்கணும். ஆனால் இந்த ஒரு பாவம் இருக்குதே, இந்த ஒரு பாவம், ஒரு தேன் கூட்டில் ஒரு ராஜா தேன் குயின் இருக்குமா, அதே மாதிரி நம்ம இருதயத்தில் இருக்கக்கூடிய ராணி இதுதான். நம்ம இருதயத்தை ஆத்துமாவை மற்ற பாவங்களை எல்லாத்தையும் ஆளுகை செய்கிற ஆளுகிற லார்ட் இந்த பாவம் தான். மற்ற எல்லாத்தையும் அதுக்கு அடக்கி செய்கிற பாவம், செல்ல பாவம். உங்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு, எனக்கு ஒன்று இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமானதா இருக்கலாம். நம்ம வளர்ப்பு, நம்முடைய பழக்கம், நம்முடைய வேலை, நம்ம எப்படி செய்யப்பட்டிருக்கிறோம், நம்ம டேஸ்ட்டு ஃபுட்டுங்க வித்தியாசமாக பிடிக்குது இல்லையா. அதே மாதிரி நம்முடைய சீர்கெட்ட இருதயம் வந்து நமக்கேற்ற ஒரு பாவத்தை நம்ம என்ன சொல்லிக்கிறோம், இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப திருப்தி கொடுக்கறது, இந்த உலகத்திலேயே மிகவும் இன்பமான திருப்தி கொடுக்கக்கூடிய என்னுடைய ஆனந்தமான சந்தோஷம் இதுதான், இதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என் செல்ல பாவம், என் துர்குணம், மை இனிக்விட்டின்னு, இனிக்விட்டின்னு இங்கிலீஷில் வார்த்தை வருதுன்னா, ஏன் பாவம்னு வரல, துர்குணோன்றதுக்கு என்ன தெரியுமா, அந்த பாவத்தை என்ன பண்ணிட்டோம், நம்ம வளர்த்து 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 அதில் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜாக போயிட்டோம். அதை வந்து சாக்குப்போக்கு சொல்லிக்கிட்டு, ஐயோ இதை நான் மேற்கொள்ள முடியாதுங்க, எல்லாத்தையும் விட்டுறலாம், இது ஒன்றியும் முடியாதுங்க, கடவுளே மன்னிப்பார், அவர் மன்னிக்கிறவர் இல்லையா, இதையும் மன்னிப்பார், எத்தனையோ பேர் செய்கிறாங்க, அவ்வளோ மோசமாக நான் அப்படின்னு சொல்லி இது என்னுடைய குணமாகவே மாறிடுச்சு. அது துர்குணம், என் குணம், அதனால தான் என் துர்குணம். இந்த துர்குணம் தான் நம்முடைய செல்ல பாவம், நெருங்கிய பாவம், நம்முடைய இந்த பாவம் தான் நமக்கும் சாத்தானுக்கும் இருக்கக்கூடிய நேரடியான கனெக்ஷன், லிங்க். இந்த பாவத்தை வந்து அவன் நாள் கலக்கா வளர்த்து வளர்த்து எவ்வளோ பலமாக்க முடியுமோ, ஏன்னா இந்த செயினை வச்சு தான் அவன் நம்மளை ஆட்டி படைக்க முடியும். இந்த பாவத்தை வச்சு தான் நம்மளை ஆட்டி படைச்சு இதை ஸ்ட்ராங்காக 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 இது எவ்வளோ ஆக்குறானோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஆக்கி நம்மளை பிடிச்சி கடைசியில் நரகத்துக்கு இழுத்துட்டு போகக்கூடிய செல்ல பாவம். இந்த பாவத்தை நம்ம அறுக்கலை, இதே நம்மளை நரகத்துக்கு தான் கொண்டு போக போகுது, நம்மளுடைய சொந்த செல்ல பாவம், என் துர்குணம். ஆண்டவரே நான் எல்லாத்தையும் விட்டுடுறேன், ஐயோ இதை விடுறது ஒண்டி எனக்கு உயிர் போற மாதிரி இருக்கும், இதை ஒண்டி என்னால முடியவே முடியாது, அது தான்ப்பா உன்னை நரகத்துக்கு கொண்டு போவோன்றார் ஆண்டா. என் துர்குணம், அந்த துர்குணம் பல விதத்துல மாறலாம். நமக்கு இப்போ இந்த சூழ்நிலை இருக்கு, அவ்வளவு ஒன்றும் மோசம் இல்லைங்க பாஸ்டர், ஆனா அந்த துர்குணம் உனக்கு இருக்குப்பா, உன் சூழ்நிலையில அது வெளிப்படுது. எலியா வந்து யெகூவை பார்த்து ஒரு வாட்டி சொன்னார், அப்போ நீ பாவமாக இருக்கிற, ஆனால் ஒரு ராஜாவாக ஆகும்போது நீ வந்து என்ன இஸ்ரவேல் கொடுமை கொடுப்ப, பிள்ளைகளை எப்படி சாவடிப்பேன் நான் பார்த்து கண்ணீர் விடுறாரு. யெகூ பார்க்குறாரு, நானா, நான் பூச்சி புழு பாவ புழு மாதிரிக்கிற என்ன போய் இப்படி சொல்கிறீங்களே, நீ அப்படி நினைக்காத, உனக்கு சந்தர்ப்பம் வந்தால் நீ என்ன செய்வன்னு எனக்கு தெரியும் அப்படின்றார். ஒருத்தரும் நினச்சி பார்க்கல, சவுல் இவ்வளோ பெரிய பொறாம பிடிச்ச ஆளாக மாறுவான்னு இல்லைங்களா. சவுல் சாமியல் எவ்வளோ அருமையாக அவர் அபிஷேகம் பண்ணி கூட்டு வந்தார், ஆனால் சந்தர்ப்பம்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்னு, பராமரிப்பின் சந்தர்ப்பங்கள், நம்முடைய துர்குணம் இப்போ சின்னதாக இருக்கலாம், ஆனால் ஏன் சந்தர்ப்பம் இல்லை, வசதி இல்லை, நமக்கு உயர்வு சந்தர்ப்பங்கள் பெரிய பணம் வசதி எல்லாம் வந்துச்சுன்னா எப்படி ஓடம் தெரியுமா நம்ம துர்குணம். அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி தான் இதை என்ன சொல்கிறாரு, ஆண்டவரே நான் உமக்கு முன்பதாக என் மன உண்மையாக இருந்தேன், எப்படி இப்போ எப்படிப்பா இருந்த, எல்லாம் என் இதயத்திலேயே இருக்கக்கூடிய மிக கொடுமையாக என்னை கொடுமைப்படுத்துகிற என் துர்குணத்தை என்னை விலக்கி காத்து கொண்டேன், அதை நான் கொன்று அதுக்கு இடம் கொடுக்காமல் என்னை நான் காத்து கொண்டேன், அதன் மூலமாக தான் உமக்கு முன்பதாக மன உண்மையாக இருந்தேன், I have kept myself from my iniquity. இதாங்க உண்மையான வழி, கடவுள்கிட்ட மன உண்மையாக இருக்கிற வழி எப்படி தெரியுமா. ஏன் நம்ம ஆண்டவர்கிட்ட போகும்போதெல்லாம் நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறது இல்லை, நமக்கே மன உண்மை இல்லை, ஏன், இந்த துர்குணம் தான் காரணம், நம்ம செல்ல பாவம் தான் காரணம். ஏன்னா நமக்கு உள்ளுக்குள்ளேயே மிக பலவந்தமாக நம்மளை சோதிக்கிறது, நம்மளை பாவம் செய்ய வைக்கணும், நம்மளை ரொம்ப உந்துக்கிறது, இதுதான், இது ரொம்ப கஷ்டம். நம்முடைய சொந்த துர்குணம். தாவீது என்ன சொல்றாரு, ஆண்டவரே உமக்கு முன்பதாக மன உண்மையா இருந்தேன், இவ்வளோ கொடுமையா என்ன வாட்டுகிற உந்துகிற சோதனையை நான் எதிர்த்து அதை விட்டு இன்னைக்கு நான் காத்து கொண்டேன். அதுக்கு தான் உமக்கு முன்பதாக உண்மை மன உண்மையா இருந்தேன். இந்த மனுஷன், எந்த மனுஷன் இந்த பாவத்தை தன்னுடைய துர்குணத்தை கட்டுப்படுத்துகிறானோ, இந்த ரகசிய பாவத்தை செல்ல பாவத்தை கொள்ளுகிறானோ, நிச்சயமாகவே அவன் வேற எல்லாத்துலேயும் உண்மையாக இருப்பாங்க. ஏன்னா மிகவும் பலவீனமான செயின் இதுதான். இது சீக்கிரம் உடஞ்சிடும், கருகிடும். இது உடையாமல் நான் என்னை பார்த்துக்கிட்டேன்னா மற்றதெல்லாம் பாதுகாப்பாக இருக்கும், மற்றதில் எதுலேயும் தவறு விட மாட்டோம். ஒருவேளை எதை பத்தி இங்க தாவீது சொல்றாரு அப்படின்னு நமக்கு இருக்கலாம். எந்த பாவத்தை பத்தி தாவீது பேசுறாரு யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை நமக்கு வேசித்தனம் நினைக்கலாம்னு வருதா, நான் அவருக்கு அது பெரிய பிரச்சனையா இந்த சூழ்நிலையில இருந்திருக்குமா? ஏன்னா அது பெரிய சோதனையா வந்து அது உளுந்துட்டாரு, ஓகே. ஆனா இந்த நேரத்துல யோசிச்சு பாருங்க, தனக்கு இவ்வளவு அநியாயம் நடக்குது, இவ்வளவு மோசங்கள் நடக்குது, என்ன இருக்கும்? நமக்கே இப்ப நம்ம கவர்மெண்ட் அப்படி செய்யறாங்க, இப்படி செய்யறாங்க, அந்த லீடர்ஸ் அப்படி செய்யறாங்கன்னும் போது ஒரு நான் ஒரு யூடியூபை பார்த்தோன்னா அது டிஸ்லைக் போடணும்னு வருது, ஏதாவது பண்ணணும்னு கோபம் வருது இல்லையா? இப்படி நடக்குது, அநியாயம் நடக்குது. ஆனால் பர்சனலாக ஒரு அரசாங்கத்தையே வச்சுக்கிட்டு தன்னை இவ்வளோ கொடுமைப்படுத்தின ராஜாக்கு என்ன செய்யணும்னு தாவீதுக்கு இருக்கும். எவ்வளோ ஸ்ட்ராங் டெம்டேஷன் அவர் அழிக்கணும்னு இருக்கும். ஆனால் ஒரு வாட்டி மாட்டினார், ஒரு வாட்டியா ரெண்டு வாட்டி சவுல் மாட்டினார் அந்த கொகைக்குள்ளே, உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? அதிசயமாக நம்ம படித்தோம். ஆனால் அந்த குகைக்குள்ள தன் சத்ரு தன் கையில் மாட்டினா கொன்னா தான் தான் ராஜா, தான் தான் ராஜா. இவ்வளோ கொடுமை கொடுத்த, இவ்வளோ அநியாயம் பண்ண, கொன்னா யாருமே இன்னும் கேட்க மாட்டேன். தன்னுடைய சொந்த ஜனங்களை தாவீது சொன்னாங்க, போய் கொன்னுடு கொன்னுடு, இதான் ஆண்டவர் கொடுத்த சந்தர்ப்பம். ஆனால் கர்த்தர் அபிஷேகம் பண்ண அவர் மேலே நான் கை தனக்குள்ள எல்லாமே சொல்லிச்சு கொன்னுடு, கொன்னா இனிமே இந்த நாடோடி வாழ்க்கை இல்லை, அரசனா வாழலாம். நோ, கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை நான் தொடமாட்டேன்னு சொல்லி அந்த சோதனையில தப்பிச்சு என்ன ஒரு அந்த இருளான குகையில பிரகாசமா தன்னுடைய விசுவாசமோ குணமோ நீதியோ வெளிப்பட்டுச்சு. எப்படி வந்தார் அந்த குகையில, உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? படிச்சவங்களுக்கு தெரியும், ரொம்ப அருமையான செய்தி. அதை நினைச்சு ஆண்டவரை அவர் துதிக்கிறார்னு நான் நினைக்கிறேன். தன் குர்குணத்துல இருந்து என்னை காத்து கொண்டேன், அதனாலதான் பராமரிப்புல ஆண்டவர் என்னுடைய நீதிக்கு தக்கதாக எனக்கு பலன் அளித்தார். ஓகே, தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். நம்ம தாவீதோடு நம்ம சொல்ல முடியுமா, ஆண்டவரே உமக்கு முன்பதாக நான் மன உண்மையா இருந்து என் துர்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். துர்குணம் நம்முடைய பரிசுத்தமாக்குதல் எப்படிங்க இருக்க, உண்மையான பரிசுத்தமாக்குதல்லாம் என்னான்னு படிங்க இந்த வசனத்துல. பாவத்தை கொல்லணும்னு நம்ம பேசிக்கிறோம், நம்மளை நாமளே வஞ்சித்துக்கலாம். ஆமாங்க பாஸ்டர், பரிசுத்தத்தில் வளர்றோம், பாவத்தை கொள்ளுகிறோம், அதை செய்கிறோம், இதை செய்கிறோம், பைபிளை படிக்கிறோம், அதிலெல்லாம் உன் பரிசுத்தத்தில் எடை போடாத. உன்னுடைய சொந்த துர்குணத்தை, உனக்கே உரித்த பாவத்தை, உனக்கு குணமாக மாறிப்போன துர்குணத்தை நீ எந்த அளவுக்கு கொண்டு இருக்கிற, அந்த அளவுக்கு தான் தேவனுக்கு முன்பதாக நீ கிருபையில் வளர்ந்துருக்கிற, மன உண்மையாக இருக்கிற. That is the measure of holiness. அதுதான் அவனுடைய பரிசுத்தமாக்குதலுடைய அளவு. எந்த அளவுக்கு mortification of sin, பாவத்தை கொள்ளுதல் நம்ம பார்க்குறோம். எந்த பாவத்தை கொள்ளுறது? சும்மா ஏதோ நினச்சிக்கிட்டு அதை செஞ்சிட்டேன் இதை செஞ்சிட்டேன்னு இல்லை, என் செல்ல பாவத்தை கொள்ளுறது. எந்த அளவுக்கு நம்ம கொண்டு இருக்கோம் தாவீது பாருங்களேன், தன்னுடைய தேவனுக்கு முன்பதாக மன உண்மையாக எதை வச்சு அளவுறாரு? தன்னுடைய செல்ல பாவத்தை கொள்ளுறேன். உங்களுடைய சொந்த பாவம் என்னங்க? அந்த விரல நீட்டி தொடும்படிக்கு அது அடையாளம் உங்களுக்கு தெரியுதா, இல்லை அப்படியே இன்னும் கூட மழுப்பிக்கிட்டு இருக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லைங்க, இதெல்லாம் சமாளிச்சுக்கலாம். இதாங்க என்னுடைய செல்ல பாவம், என்னுடைய துர்குணம் இதான். அதை நம்ம கொள்றோமா, கில்லிங் சின், அதை நம்ம கொள்றோமா, இல்லை அந்த சர்ப்பத்தை நம்ம இருதயத்தில் ஓட விட்டுக்கிட்டு ரகசியமாக வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமா? நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளை சோதிச்சு பார்க்க வேண்டிய வசனம். நான் ஒரு வாட்டி சொல்லுவேன் வேடிக்கையா, எங்கேயோ எலி வாசனை, எலி சத்த வாசனை அடிக்குது அப்படின்னு. இந்த துர்குணம் காண்டி நம்ம கொள்ளலைன்னா வாழ்க்கையில், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, சப வாழ்க்கையிலேயே ஆவியானுடைய உந்துதலும் ஆவியானுடைய பிரசன்னமோ சந்தோஷமோ ஆர்வமோ எதுவுமே இருக்காது. வெளி சப வேஷம் ஒண்டி போட்டு நம்ம போயிடலாம். இது எல்லாமே அதை பொறுத்து தான் இருக்கு. எங்கேயோ தனிப்பட்ட எலி செத்த வாசனை அடிக்குது, ஒரு ஆர்வம் இல்லை, ஜெபிக்கல, வேதத்தில் படிக்கிறதுல ஆர்வம் இல்லை, சபையில் ஒரு ஊக்கம், ஒரு மினிஸ்ட்ரி இல்லை, சேவை இல்லைன்னா எங்கேயோ எலி செத்த வாசனை அடிக்குது. குடும்பத்தில் ஏதோ ஸ்மெல் இருக்குது, சர்ச்சில் ஏதோ ஸ்மெல் இருக்குது. என்ன காரணம்? உங்களுடைய எஞ்சி இருக்கிற பாவம், உங்களுடைய துர்குணம் என்னன்னு யோசிச்சு பாருங்கள். அதை எந்த அளவுக்கு நீங்கள் கொண்டுகிட்டு இருக்கீங்க யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அதை நீங்கள் கொல்லலை, அது உங்களை கொன்னிடும். அது உங்களை கொண்டுகிட்டு இருக்கு, குடும்ப வாழ்க்கையில் கொண்டுகிட்டு இருக்குது. திடீர்னு ஒரு நாள் விளைவுகள் வரும், ஆவிக்குரிய விளைவுகள், திடீர்னு ஒரு நாள் பிரச்சனைகள் வரும். உண்மையான தேவனுக்கு முன்பதாக மன உண்மையாக நம்ம இருக்கணும்னா தியாகத்தின் கத்தியை எடுத்து அந்த பாவத்தை கிழிக்காமல் குத்தாமல் கொல்லாமல் நம்ம இருக்க முடியாது. வலிக்கும்தான், ஈஸி இல்லை. நம்ம துர்குணம், நம்ம பாவம் ஆச்சே. தாவீது சொல்ற, என் துர்குணத்தை விட்டு என்னை விலக்கி காத்து கொண்டேன். ரொம்ப ஸ்ட்ராங் டெம்டேஷனுங்க, ரொம்ப என்னை தூண்டுகிற பாவம், அதில் என்னை காத்து கொண்டேன். எப்படி அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துருமா? நிச்சயமாக நடக்காது. நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல சிந்தனையும் நமக்கு வர்றதில்லை. தீமை ஸ்ட்ராங் சோதனை எப்படிங்க நம்மளால மேற்கொள்ள முடியும்? அது காரணம் என்ன? எப்படிங்க துர்குணத்துக்குள்ள தன்னை காத்து கொண்டாரு? அவரே சொன்னார் 22வது வசனத்தில், அவருடைய நியாயங்களை எனக்கு முன்பதாக நிறுத்தினேன், அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளிவிடவில்லை. ஏன் டெய்லி வேதத்தை படிக்கணும்? ஏன் அவருடைய பிரமாணங்களை பைபிளை தள்ளி வைக்க கூடாது? டெய்லி படிக்கணும். ஏன் டெய்லி இன்டேக் ஆஃப் பைபிள் ஏன் இருக்கணும்? ஏன்னா நான் பாவம் செய்யாதபடிக்கு உன்னுடைய வார்த்தையை என்னுடைய இருதயத்தில் ரகசிய வைத்தேன். இல்லைங்களா? அது வைக்கலன்னா துர்குணம் வெளிப்படும், கோபம் வரும், இச்சை வரும், பாவம் வரும். என்ன உங்கள் துர்குணமோ அது வெளிப்படாமல் இருக்காது. அவருடைய வார்த்தை தள்ளி வைக்காம ஒரு ஆர்வத்தோடு ஜெபிக்கணும். ஆண்டவரே சொல்லி கொடுக்கலையா, சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்கள் எங்களை காத்துக்கொள்ளோன்னு. அது மாத்திரம் இல்லை, தீவிரமான முயற்சிகள் எடுக்கணும் துர்குணத்தை ஒழிக்கணும்னா. சும்மா இல்லை, ஆண்டவரே நரகத்தை பற்றி நம்ம சிந்திக்கணும்ன்றோம். நரகம் நமக்கு என்ன செய்யணும்? உண்மையாக நரக அகோரத்தை நம்புறதா இருந்தால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? மத்தேயு 5 சொன்னார், உன்னுடைய இடது கண் உனக்கு இடரல் உண்டாக்குச்சுன்னா என்ன பண்ணணும்? இடது கண் தான் நம்முடைய துர்குணம், செல்லப்பாவம். அதை பிடுங்கி போடு. ஐயோ பிடுங்குறதா? அவர் என்ன சொல்கிறாரு? ஒரு கண் இல்லாமல் நீ நரகத்தில் போகிறது எவ்வளோ நல்லது. கண்ணையும் வச்சுக்கிட்டு கையையும் வச்சுக்கிட்டு நரகத்தில் போய் வந்தீன்னா வேதனை. ஏன்னா அந்த துர்குணத்தை பிடுங்கலை, அந்த துர்குணத்தை வச்சு சாத்தா உன்னை போகிற இடத்துக்கு கூட்டு போவான் விட மாட்டான். அதை வச்சு தான் அவன் எடுத்துகிட்டு போகிறது. என்னதான் சொல்லிட்டு இருக்கலாம் விசுவாசி, அந்த துர்குணம் அறுத்து போடலை, அதை வச்சு தான் உன்னை நரகத்துக்கு இழுத்துட்டு போவான். ஐயோ எவ்வளோ விட்டுறங்க, அவ்வளோ விட்டுறங்கன்னு இல்லை, இந்த சோதனை உடனும் இந்த துர்குணம் நம்மக்கிட்ட இது போகலைன்னா ஆண்டவருக்கு முன்பதாக மன உண்மையாக தனிப்பட்ட ஜப வாழ்க்கையில் இருக்க முடியாது, குடும்பத்தில் இருக்க முடியாது, சபையிலையும் இருக்க முடியாது. ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டோம்.